إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد سرو புகழும் புகழ்ச்சியும் சர்வ லோகங்களை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்ல நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சொந்தமானதாகும். சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் அவர்களை தொடர்ந்து வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இருப்பாளர் மீதும் உண்டாவதாகும். இன்றைய இந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சியிலே நாம் அவதானிக்கவிருக்கின்ற விடயம் என்னவென்றால், எம்முடைய பிள்ளைகளை மார்க்க கல்வியுடன் மார்க்கத்தை கற்ற பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். மார்க்கமுள்ள பிள்ளைகளாக எம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க முயற்சிக்க வேண்டும். இதுதான் இன்றைய இந்த பயான் நிகழ்ச்சியின் நோக்கமாகும். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தது முதல் இறுதி நாள் வரைக்கும் இந்த உலகத்திலே நடக்க இருக்கின்ற அனைத்தையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். இந்த உலகத்திலே எத்தனை பேர் வாழ்வார்கள், எவர்களெல்லாம் முஸ்லிம்களாக வாழ்வார்கள், எவர்கள் காபிராக முஷ்ரிக்காக வாழ்வார்கள் என்பதனை எல்லாம் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான். அந்த வகையிலே அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எப்படியான விதத்திலே வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் நாம் ஆசை கொள்ளக்கூடிய அந்த சுவர்க்கத்தை இம்மால் அடைய முடியும் என்பதனையும் முஸ்லிம்களாகிய எங்களுக்கு அவனது அருள்முறையாம் திருமறை குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகள் மூலமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். அவற்றையெல்லாம் நாம் சரியாக கற்று அதன் அடிப்படையிலே செயல்படுவோமாக இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமை நாளிலே எம்மால் வெற்றியடைய முடியும். அதே நேரம் எம்முடைய பிள்ளைகளையும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டித்தந்ததன் பிரகாரம் நாம் வளர்ப்போமாக இருந்தால் எம்மோடு சேர்த்து எம்முடைய பிள்ளைகளையும் அந்த சுவர்க்கத்திற்கு
அழைத்துச் செல்ல முடியும்.
அந்த சுவர்க்கத்திலே நம்முடைய பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ முடியும். இல்லை என்றால் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறோம். எம்முடைய பிள்ளைகள் கட்டுப்படாமல் அவர்களின் மனோ இச்சையின் பிரகாரம் செயல்படுகிறார்கள் என்றால் நாளை மறுமை நாளிலே அவர்கள் நரகத்தை தான் அடைய வேண்டும். அதே நேரம் அவர்கள் அப்படியான விதத்திலே வாழ்கிறார்கள் என்றால் அவர்களின் மனோ இச்சையின் பிரகாரம் செயல்படுகிறார்கள், அல்லாஹ்வின் கட்டளைகளை புறக்கணிக்கிறார்கள் என்றால் பெற்றோர்களாகிய நாங்கள் அவர்களை இஸ்லாமிய முறைப்படி மார்க்கத்தின் பிரகாரம் மார்க்க அறிவுகளை அவர்களுக்கு வழங்கி அவர்களை வளர்க்க வேண்டும். அப்படி சிறுபிராயத்திலே இருந்து அவர்களை நாம் வளர்த்து வருவோமாக இருந்தால், அப்படி நாம் வளர்த்து வருவோமாக இருந்தால் அவர்கள் மார்க்க கல்வியை நன்கு அறிந்தவர்களாக அவைகளை நன்கு கற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வார்களாக இருந்தால் அல்லாஹ்வின் அச்சத்தோடு அல்லாஹ்வின் பயத்தோடு அவர்கள் வாழ்வார்களாக இருந்தால் அல்லாஹ்வின் கட்டளைகளை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார்கள், அவர்களின் மனோ இச்சைக்கு அடிமையாக மாட்டார்கள், அவர்களின் மனோ இச்சையை பின்பற்ற மாட்டார்கள். ஏன்? அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வின் அச்சம், அவர்கள் சிறுபிராயத்திலே வளர்க்கப்பட்ட விதம், மார்க்க கல்வியை கொடுத்து இஸ்லாமிய முறைப்படி அந்த பிள்ளை வளர்க்கப்பட்டிருக்கின்றதன் காரணத்தினால் அப்படியான பாவங்களுக்கு ஆளாகாமல் அல்லாஹ்வின் அச்சத்தோடு செயல்படும். அப்படியான குழந்தைகளை நாம் உருவாக்க வேண்டும். இந்த உலக ஆசைகளை அனுபவிக்க வேண்டும் என்று எம்முடைய பிள்ளைகள் உலக ஆசைகளை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எம்முடைய பிள்ளைகளை நாம் ஒரு போதும் வளர்த்துவிடக்கூடாது. எம்முடைய பிள்ளை உலகத்திலே பட்ட பதவிகள் பல்வேறு அந்தஸ்துகளை பெற்றிருக்க வேண்டும் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. ஏனென்றால் பட்டம் பதவி என்று செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு அதிலே ஆர்வம் கொண்டு அதிலே மோகம் கொண்டு இந்த மார்க்கத்தை சரியான முறையிலே பின்பற்றாமல் செல்லுகின்ற போது சற்று சற்றாக இதிலிருந்து பலவீனம் அடைந்து பலவீனம் அடைந்து அவர்களின் மனோ இச்சையை பின்பற்ற முயற்சிப்பார்கள். காலப்போக்கிலே மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்களாக வாழ்ந்து விடுவார்கள், மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். எனவே எம்முடைய பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே இஸ்லாமிய முறைப்படி மார்க்க வரம்புகளை மீறாமல் மார்க்க வரம்புகளோடு நாம் வளர்ப்போமாக இருந்தால்தான் நாளை மறுமை நாளிலே நாமும் எம்முடைய பிள்ளைகளும் அந்த சுவர்க்கத்திலே ஒற்றுமையாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லையென்றால் நாம் சுவர்க்கத்திலே எம்முடைய பிள்ளை நரகத்திலே. சற்று சிந்தனை செய்து பாருங்கள், இந்த உலகத்திலே எம்முடைய பிள்ளை நெருப்பினால் வேதனை செய்யப்படுமாக இருந்தால் நாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், சொகுசாக இருக்கிறோம், எம்முடைய பிள்ளை நெருப்பால் வேதனை செய்யப்படும் என்றால் எந்த அளவு வேதனைப்படுவோம்? இன்று இந்த உலகத்திலே
பெண்களாய நீங்கள் அதிகம் கவலைப்படக்கூடிய விடயமாகவும் இருக்கலாம். என்னவென்றால், வீட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் பிள்ளைகள் வெளியிலே சென்று வேலைகள் செய்கிறார்கள், வியர்வை சிந்தி வேலைகள் செய்கிறார்கள், வெயில் உஷ்ணத்தை முழுமையாக அனுபவிக்கிறார்கள். எதற்காக என்றால், எம்முடைய தாய் தந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அதே நேரத்திலே பெற்றோர்களாகிய நீங்கள் கவலைப்படுவீர்கள், எப்படி என்னுடைய பிள்ளை வெயிலே வேலை செய்கிறான், அந்த வேதனையை அந்த உஷ்ணத்தை எப்படி தாங்கிக் கொண்டிருக்கிறானோ என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். இந்த உலகத்திலே கவலைப்படுகிறீர்கள், இந்த உலகத்திலே அவர்களுக்கு ஒரு சில அறிவுரைகளை கூறலாம். மகனே, நீ இந்த வேலையை செய்யாதே, நீ உனக்கு சுலபமான ஒரு வேலையை செய், நீ வெயிலில் வாடாதே என்று பிள்ளைக்கு அறிவுரை கூறலாம். ஆனால் அந்த மறுமை நாளிலே நாம் சுவர்க்கத்திலே சுபசோபனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம், எம்முடைய பிள்ளை அந்த நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் என்றால் எம்மால் சென்று அறிவுரை சொல்லவோ பரிந்துரை செய்யவோ முடியுமா? எம்முடைய பிள்ளை நரகவாதி என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தால், நரகவாதியாக எம்முடைய பிள்ளை அந்த நரகத்திலே வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்குமாக இருந்தால் எம்மால் அன்றைய தினத்திலே பரிந்துரை செய்ய முடியுமா? ஒருபோதும் முடியாது. அவர் நிரந்தர நரகவாதியாக இருப்பாராக இருந்தால் எமக்கு பரிந்துரை செய்ய முடியாது. நாம் அப்படி பரிந்துரை செய்தாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். எனவே நாம் நாளை மறுமையை பற்றி இந்த உலகிலே வாழும்போது சிந்திக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே நாளை மறுமையின் வாழ்க்கை, எம்முடைய வாழ்க்கை எப்படி அமையப் போகிறது, எம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கை எப்படி அமையப் போகின்றது என்ற ஓர் கவலை, என்ற ஓர் அச்சம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். பெற்றோர்களாகிய உங்களுடைய உள்ளத்திலே கட்டாயமாக இந்த கவலை இருக்க வேண்டும். இப்பொழுது உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த கவலை இல்லாமல் இருக்கலாம். சிறுவயதிலே இருப்பார்கள், அவர்கள் அவர்களின் மனதிற்கு ஆசைப்படுவதை எல்லாம் செய்வார்கள், தான் விரும்புவதை எல்லாம் செய்வார்கள். பெற்றோர்களாகிய நாங்கள் தான் அழகான முறையிலே அதனை உணர்த்த வேண்டும். அந்த தவறை அழகான முறையிலே உணர்த்தி, இது தவறு, இதனை நீ செய்யாதே என்று அந்த பிள்ளைக்கு சிறு பராயத்திலிருந்தே அல்லாஹ்வின் அச்சத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும். அப்படி வளருமாக இருந்தால்தான் நாம் மரணித்ததற்கு பிறகு எம்முடைய பிள்ளை அது பெற்றெடுக்கின்ற குழந்தையை சரியான முறையிலே வளர்க்கும். இல்லை என்றால் எம்முடைய பிள்ளை இந்த உலகத்திலே சீரழிந்திருந்தது என்றால், இஸ்லாமிய முறைப்படி வளர்க்கப்படவில்லை என்றால், அந்த பிள்ளையுடைய பிள்ளையையும் அது அப்படியே வளர விட்டுவிடும். நான் இப்படித்தானே வளர்ந்தேன், என்னுடைய தாய் தந்தைகள் என்னை இப்படித்தானே வளர்த்தார்கள், ஏன் என்னுடைய பிள்ளைகள் இவ்வாறு வளரக்கூடாது என்ற ஒரு சிந்தனை போக்கு அந்த பிள்ளைக்கு வந்துவிடும். எனவே பெற்றோர்களாகிய நாங்கள் பிள்ளை வளர்ப்பு விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். நாளை மறுமை நாளிலே அதனை பற்றி அல்லாஹு தஆலா எம்மிடத்திலே நிச்சயமாக விசாரிக்க இருக்கிறார். இதனை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அதே போல அல்லாஹு தஆலா இரண்டாம் அத்தியாயத்திலே 132 வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதே போல நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களின் பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் உபதேசம் செய்திருக்கிறார்கள், அதே போல லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களின் பிள்ளைகளுக்கு எப்படி உபதேசம் செய்து வளர்த்திருக்கிறார்கள் என்பதனை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் இரண்டாம் அத்தியாயத்திலே 132 வசனத்திலே சொல்கிறான், வஸ்ஸா பிலா இப்ராஹிம் பனீஹி வ யாகூப், இப்ராஹிமும் யாகூபும் தனது பிள்ளைகளுக்கு வசியத்து செய்தார்கள். எப்படி என்றால், யா பனி இன்னல்லாஹ இஸ்தஃபா லகுமுத்தீன், எனது பிள்ளைகளே, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துள்ளான். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள். எப்படியான ஒரு வசியத் என்று பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான் மார்க்கமாக, எனவே நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள் என்று இப்ராஹிம் நபியும் யாகூப் நபியும் பிள்ளைகளுக்கு வசியத்தை செய்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து 133 வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், அம் குந்தும் சுஹதா இஸ் ஹலர யாகூப் அல் மௌத், யாகூபுக்கு மரணம் நெருங்கிய போது நீங்கள் அவர்களுக்கு சாட்சியாளர்களாக இருந்தீர்களா? இது கால லி பனீஹி மா தஅபுதூன், இது கால லி பனீஹி, அவர்கள் தங்கள் பிள்ளைகளிடத்திலே கேட்டபோது, மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று அவர்களுடைய பிள்ளைகளிடத்திலே கேட்டபோது காலு சொன்னார்கள், நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹிம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக் இலாஹு வாஹிதா வ நஹ்னு லஹு முஸ்லிமூன், உங்களுடைய ரப்பாகிய, அதே போல இஸ்மாயிலுடைய ரப்பாகிய, இஸ்ஹாக்குடைய ரப்பாகிய ஒரே இறைவனையே நாம் வணங்குவோம், அவனுக்கு வழிபட்ட முஸ்லிம்களாகவே நாம் இருப்போம் என்று பிள்ளைகள் கூறுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் சிந்திக்க வேண்டிய விடயம், அன்றைய காலத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாம் என்ற மார்க்கம் ஒன்றுதான் காணப்பட்டது, அது மாத்திரம்தான் இஸ்லாம், இன்றும் ஒன்றுதான், அன்றும் ஒன்றுதான். ஆனால் அன்றைய காலகட்டத்திலே சிலை வணக்கங்கள் மேலோங்கி காணப்பட்டன. எங்கு பார்த்தாலும் சிலை வணக்கங்கள். ஆனால் இன்று சிலை வணக்கங்கள் எங்களுடைய கண்களுக்கு குறைவாக இருந்தாலும், இன்று நாம் தான் இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். நாம் தான் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள், வெளிப்படையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே அவர்கள் முஸ்லிம்களா என்று நாம் பார்த்தால், நிச்சயமாக அவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது. அவர்கள் முஸ்லிம்களாக இல்லை. நாம் சிந்திக்க வேண்டிய விடயம், எம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உபதேசித்திருக்கிறோமா? சிறுபராயத்திலே எம்முடைய பிள்ளைகளுக்கு சத்திய மார்க்கம் எது, அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் எது என்று நாம் எம்முடைய பிள்ளைகளுக்கு உபதேசித்திருக்கிறோமா? ஒரு நாளைக்காவது எம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். பெற்றோர்களாகிய ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். எம்முடைய பிள்ளைகளை அவர்களின் இஷ்டப்படி வளர விட்டோம் என்றால் நாளை இந்த சத்தியத்தை விட்டும் விரண்டோடிவிடும். ஏனையவர்களை போன்று அனைவரும் முஸ்லிம்கள் என்ற அடிப்படை கோட்பாட்டை கொண்டவர்களாக எம்முடைய பிள்ளைகள் மாறிவிடுவார்கள். அன்று அந்த சிலை வணக்கங்கள் இருந்ததன் காரணமாகத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தனது பிள்ளைகளுக்கு சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துள்ளான், இந்த இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்துள்ளான், முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணித்து விட வேண்டாம். எம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இவ்வாறு உபதேசித்திருக்கிறோமா? எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான வார்த்தைகள்! எம்முடைய பிள்ளைகளை அழைத்து, எம்முடைய பிள்ளைகளே, இன்று இந்த உலகத்திலே முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் கிடையாது. முஸ்லிம் என்பவன் யார் என்பதனை எம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். அப்படி சொல்லிக் கொடுக்காமல், மார்க்க விடயங்கள் எதையும் எம்முடைய பிள்ளைகளுக்கு ஏவாமல் நாம் வளர்க்கிறோமா? அப்படி வளர்ப்போமாக இருந்தால் எம்முடைய பிள்ளைகள் வளர்ந்ததற்கு பிறகு எம்முடைய பிள்ளைகளின் நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்றால், உலகத்திலே வாழக்கூடியவர்கள் எல்லாம், அதாவது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் தான் என்ற ஒரு கோட்பாட்டு சிந்தனைக்குள் அவர்கள் ஆளாகியுள்ளார்கள். இன்று வளர்ந்து வரக்கூடிய அதிகமான வாலிபர்கள் அந்த பருவ வயதை அடைந்து, அவர்கள் வாலிப வயதை அடைந்து அவர்களுக்கு சுய சிந்தனை உதயமாகியவுடன் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அனைவரும் முஸ்லிம்கள் தான், கலிமா சொல்லியிருக்கக்கூடியவர்கள் அனைவரும் முஸ்லிம்கள் தான், அவர்கள் எதனை செய்தாலும் சரி, ஹராத்தை செய்தாலும் சரி, விபச்சாரத்தை செய்தாலும் சரி, இணை வைப்பை செய்தாலும் சரி, அவர்கள் முஸ்லிம்கள் தான். ஏன்? அவர்கள் கலிமா சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் கலிமா சொல்லியிருக்கிறார்கள், அவர்கள் முஸ்லிம்கள். இந்த பிள்ளை இப்படி சொல்வதற்கான காரணம் என்ன? அந்த பிள்ளை சிறு பராயத்திலிருந்தே முஸ்லிம் என்றால் யார் என்ற கோட்பாட்டு சிந்தனையை நாம் ஊட்டி வளர்ப்போமாக இருந்தால், சரியான அல்லாஹ்வின் அச்சத்தை, தக்வாவை அவர்களுடைய உள்ளத்திலே ஊட்டி வளர்ப்போமாக இருந்தால் எம்முடைய பிள்ளை அந்த நிலைக்கு மாறுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. எனவே பெற்றோர்களாகிய நீங்கள் மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டும். இன்றைய இந்த அனாச்சாரமான உலகத்திலே வாழக்கூடிய நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கணவன் மனைவி யாரிய இருவரும் கலந்தாலோசனை செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்று இந்த உலகம் அந்த அளவு சீர்கட்டிருக்கிறது. ஒரு சிலர் இருக்கக்கூடிய கிராமங்களை பொறுத்தவரையிலே அந்த கிராமத்திலே அனைத்து அனாச்சாரங்களும் மட்டுளியங்களும் காணப்படும். அப்படியான கிராமத்திலே நாம் இருப்போமாக இருந்தால் எம்முடைய பிள்ளைகள் அந்த கிராமத்திலே வளர்க்கப்படுமாக இருந்தால் அதே நிலைக்குதான் எம்முடைய பிள்ளை செல்லும். எனவே நாம் பெற்றோர்களாகிய நீங்கள் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்ன, நாம் வாழக்கூடிய இடம் என்ன, எம்முடைய பிள்ளைகள் சேர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் நண்பர்கள் யார் என்பதனையெல்லாம் சரியாக அறிந்து அவர்களுக்கு உணர்த்தி அவர்கள் சரியாக செய்கின்றார்களா தவறாக செய்கின்றார்களா, சரியாக நடக்கின்றார்களா தவறாக நடக்கின்றார்களா என்பதனை பெற்றோர்களாகிய நீங்கள் கட்டாயமாக கவனம் செலுத்த வேண்டும். பெற்றோர்களாகிய நீங்கள் கவனம் செலுத்தவில்லை என்றால் நிச்சயமாக நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே பதில் கூற வேண்டும். என்ன பதிலை தான் கூறுவது? இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடியவைகளை எல்லாம் பார்த்து கொண்டு தடுக்காமல் இருந்தால் என்ன பதிலை கூறுவது? ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பேரப்பிள்ளையான ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த செய்தி புகாரி என்ற கிரந்தத்திலே இடம்பெறுகிறது. وعن ابي هريره رضي الله عنه قال اخذ الحسن بن علي تمره من تمره صدقه. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னவென்றால், ஹசன் இப்னு அலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரன், சதக்காவிலிருந்து சதக்காவிலே நின்றுமுள்ள ஒரு பேரீச்சங்கனியை அவர் எடுத்துவிட்டார். எடுத்து என்ன செய்தார் என்றால், ஃபஜஅலஹா ஃபீ ஃபீஹி, அதனை அவர் சாப்பிடலானார், தனது வாய்க்குள் வைக்க சென்று விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதனை துப்பிவிடு, அதனை துப்பிவிடு, இர்மி பிஹா, அதனை எரிந்து விடு என்று சொல்லிவிட்டு அந்த ஹசன் இப்னு அலியிடத்திலே கேட்கிறார்கள், அம்மா அலிம் அண்ணாலு சதகா, உனக்கு தெரியாத சதக்கா எங்களுக்கு கூடாது என்று, சதக்காவை நாம் சாப்பிடக்கூடாது என்பதனை நீ அறியவில்லையா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறு குழந்தையிடம், அப்போது அவர் சிறுவயதையுடையவர், சிறு பிராயத்திலே இருக்கக்கூடிய ஒருவர், அவரிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். இந்த செய்தியை ஒரு கணம் நாம் சிந்திக்க வேண்டும். அந்த இடத்திலே அது நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? ஒரு ஈத்தம்பளம் தானே, அது சிறு பிள்ளை தானே, அதனை உணவா உட்கொள்ளட்டும், அதனை வாயிலே வைத்து விட்டது அதனை புசிக்கட்டும் என்று நாம் விட்டுவிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அதனை எடுத்து எரிந்துவிடு என்றார்கள், அதனை எடுத்து வீசிவிடு என்று சொல்லிவிட்டு கேட்டார்கள். இது எங்களுக்கு கூடாது என்று உனக்கு தெரியாதா? இப்படி அந்த செயலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்காவிட்டால் அந்த பிள்ளைக்கு அது கூடாது என்பது தெரியுமா? தெரியாமல் தான் இருக்கும். அந்த பிள்ளை மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தவறை செய்யவுடன் கண்டவுடன் அதனை உணர்த்தினார்கள், அதனை தடுத்தார்கள். ஆனால் இன்று நாம் எம்முடைய பிள்ளை ஒரு சிறு தவறை செய்கின்றது என்றால் அது சிறுபிள்ளையிலானே, அது பருவ வயதை அடைந்து விட்டதன் பிறகு அது திரும்பிவிடும். அது சுய புத்தி வந்தவுடன், சுய சிந்தனை வந்தவுடன் இந்த தவறுகளை எல்லாம் செய்யாது என்ற ஒரு கோட்பாட்டை கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். இப்படியான சிந்தனை போக்கிலே நாம் இருக்கிறோம். நிச்சயமாக இந்த சிந்தனை யாரிடத்திலே இருக்கிறதோ இந்த சிந்தனைகளை கலைந்து எரிந்துவிடுங்கள். இப்படியான சிந்தனை போக்கிலே இருக்கக்கூடியவர்களின் பிழைகள் தான் நாளை பல தவறுகளை செய்கிறார்கள். நாம் அந்த சிறுபிராயத்திலே அவர்களை உணர்த்தி, அவர்களின் அந்த தவறுகளை உணர்த்தி அதனை திருத்தாததன் விளைவுதான் நாளை நாம் கண்ணீர் வடிக்கும் நிலைமைக்கு கூட மாறிவிடுகிறது. எனவே பெற்றோர்களாகிய நீங்கள் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். எம்முடைய பிள்ளை எந்த தவறாக இருந்தாலும் சரி, அடிக்க வேண்டும், ஏச வேண்டும் என்ற தேவை கிடையாது. அழகாக அழைத்து அன்பாய் சொல்லுவோமாக இருந்தால் அந்த பிள்ளை மீண்டும் அந்த தவறை செய்ய துணியாது. இன்று எம்மிடத்திலே பல்வேறு தவறுகள் காணப்படுகிறது, பல தடவை உணர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் சிந்திக்காமல் எம்முடைய பிள்ளைகளின் தவறுகளிலே எந்த அக்கறையும் செலுத்தாமல் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மிகவும் ஒரு வேதனையான விடயம். அது எந்த விடயமாக இருந்தாலும் சரி, உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் இன்று அதிகமான சிறு பிள்ளைகளின் ஆடையை நாம் அவதானிப்போமாக இருந்தால், பெற்றோர்களாகிய நீங்கள் அவர்களுக்கு அணிந்து அனுப்பும் அந்த ட்ரௌசரை நாம் பார்ப்போமாக இருந்தால், அதிகமான பிள்ளைகளின் ட்ரௌசர் கரண்டைக்கு கீழே காணப்படுகிறது. நாம் என்ன நினைக்கிறோம், அது சிறு பிள்ளைதானே, அந்த பிள்ளை வளர்ந்து வந்தவுடன் அது சரியாகிவிடும், அந்த ட்ரௌசர் அவருடைய கரண்டை அளவுக்கு அது வந்துவிடும், இப்போது அப்படியே இருக்கட்டும் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அந்த பிள்ளை சிறு பராயத்திலே செய்த செயல்களை தான் மனதிலே நினைவு வைத்திருக்கும், அதிலே அப்படியே பழக்கப்பட்டிருக்கும். அது ஒரு பாவம் என்ற சிந்தனை அந்த பிள்ளைக்கு இருக்காது. ஆனால் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் சுமார் 13-14 வயது வரைக்கும் அந்த பிள்ளை அப்படியே ஆடையை அணிகிறது. அதற்கு பிறகு நீங்கள் உணர்த்துகிறீர்கள் என்றால் கூட அந்த பிள்ளைக்கு உணர்த்தப்பட்டால்தான் அது தெரியுமே தவிர, அந்த ஆடை கணுக்காலுக்கு கீழே சென்றால் இது கூடாத செயல், பாவமான செயல், பெருமைக்குரிய செயல் என்பதனே இந்த சிந்தனை அந்த பிள்ளைக்கு வராது. அந்த பிள்ளைக்கு அந்த சிந்தனை ஒரு காலமும் வராது. ஏனென்றால் அப்படியே அது பழக்கமாக மாறிவிட்டது. அந்த சுமார் 10-12 வருடங்கள் அந்த பழக்கத்திற்குள்ளாக்கப்பட்டு விட்டது அந்த பிள்ளை. அதே போல இன்று எம்முடைய பிள்ளைகளுக்கு முடிகளை எல்லாம் வெட்டிவிடுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விடயம், இஸ்லாமிய முறைப்படி எம்முடைய பிள்ளைகளுக்கு முடியை வெட்டுகிறோம். பெற்றோர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். எம்முடைய பிள்ளைகள் எம்முடைய பிள்ளைகளுக்கு முடிவெட்டுகள் எப்படியான விதத்திலே இருக்கிறது? இஸ்லாமிய முறைப்படி இருக்கிறதா அல்லது அந்நியர்களைப் போல அந்நிய மதத்தவர்களைப் போல எங்களுடைய பிள்ளைகளின் முடிவெட்டுகள் இருக்கின்றதா என்று பாருங்கள். நாம் அவதானித்தோம் என்றால் அதிகமான பிள்ளைகளின் முடிகள் அந்நியர்களைப் போலதான் இருக்கிறது. அந்நியர்களின் முடிவெட்டுகளைப் போலதான் நம்முடைய பிள்ளைகளின் முடிவெட்டுகள் இருக்கிறது. நாம் அந்த விடயத்திலும் நினைக்கிறோம், சிறு பிள்ளை தானே, முழுமையாக முடியை அகற்றிவிட்டால் அசிங்கமாக இருக்கும் என்று நாம் தான் சிந்திக்கிறோம். ஆனால் அது அசிங்கம் அல்ல. அது அசிங்கமாக இருக்குமாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லி இருக்கவே மாட்டார்கள். அப்படி அவர்கள் ஒரு காலமும் சொல்லி இருக்க மாட்டார்கள். எனவே இந்த விடயத்திலும் மிக முக்கியமாக நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல இன்னும் பல்வேறு விடயங்கள் காணப்படுகிறது. ஒவ்வொன்றாக சொல்ல தேவையில்லை. பெற்றோர்களாகிய நீங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் தாங்கள் பிள்ளைகளுக்கு செய்தி வைக்கக்கூடிய விடயமாக இருந்தாலும் சரி, தம் பிள்ளைகள் தானாக செய்யக்கூடிய விடயங்களாக இருந்தாலும் சரி, அது சரியா தவறா, ஹராமானதா ஹலாலானதா, அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்திலே இருக்கின்றதா இல்லையா என்பதனை பெற்றோர்களாகிய நீங்கள் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து அது தவறாக இருக்குமாக இருந்தால் அதனை கண்டுவிட்டு காணாதவர்களைப் போல் சென்றுவிடக்கூடாது. அதனை திருத்த வேண்டும், அதனை உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்தி திருத்தி அவர்களை வளர்ப்போமாக இருந்தால்தான் மார்க்க கல்வியுடைய பிள்ளைகளாக, மார்க்க பற்றுடைய குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகள் வளரும். இல்லை என்றால் அந்நியர்களைப் போல அந்த அந்நிய கலாச்சாரங்களை எல்லாம் பின்பற்றக்கூடிய விதத்திலே தான் எம்முடைய பிள்ளைகள் வளரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி என்றால் இந்த அந்நிய கலாச்சாரங்கள் இதனை அணு அணுவாக, சான் சானாக, மூலம் மூலமாக நீங்கள் பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் ஓர் உடம்பின் பொந்துக்குள் நுழைந்தால் கூட அதற்குள் நீங்களும் நுழைவீர்கள், நீங்கள் நுழைய முயற்சிப்பீர்கள் என்று சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யூத கிறிஸ்தவர்களையா நாங்கள் பின்பற்றுவோம் என்று. வேறு யாரை என்கின்ற விதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களிடம் கேட்டார்கள். இன்று இந்த சமுதாயத்திலே இந்த சிந்தனை போக்கு காணப்படுகின்றதா இல்லையா? ஒவ்வொரு விடயத்திலும் அந்நிய கலாச்சாரங்களில் பின்பற்றுகின்ற விடயத்திலே இன்று இந்த சமுதாயம் முன்னேறிக் கொண்டுதான் செல்கிறதே தவிர, அவைகள் எல்லாம் என்னிடத்திலிருந்து களையப்பட வேண்டும் என்கின்ற சிந்தனை போக்கு கிடையாது. நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருந்தால், உண்மையான விசுவாசிகளாக நாங்கள் இருந்தால், இந்த அந்நிய கலாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளை எல்லாம் தவறு தெரிந்துவிட வேண்டும். எம்முடைய பிள்ளைகளுக்கு அவைகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எம்முடைய பிள்ளைகள் அவைகளை செய்யும் போது நாம் அவைகளை பார்த்துக் கொண்டு அவைகளை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயமாக எம்முடைய பிள்ளைகளையும் நாம் பாவத்தாளியாக ஆக்க வேண்டும். நாமும் அதனை பார்த்து கொண்டிருந்ததன் விளைவாக அந்த பாவத்தை நாமும் சுமக்க வேண்டும். எனவே பெற்றோர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய விடயம் இந்த அந்நிய கலாச்சாரங்கள். இந்த அந்நிய கலாச்சார சிந்தனைகள், ஜாகிலிய பழக்க வழக்கங்கள் எம்மிலே அதிகமானவர்களிடத்திலே காணப்படுகிறது. அதிகமான பெற்றோர்களிடத்திலே, அதிகமான பெண்களிடத்திலே, குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அதிகமான பெண்களிடத்திலே காணப்படுகிறது அந்த ஜாகிலிய சிந்தனைகள். ஒரு பிள்ளை அது சிறு பிராயத்திலிருந்தே வளர்க்கப்படும் போது அதிகமாக அது தாயோடு தான் இருக்கும். அந்த தாயின் செயல்பாட்டை தான் அது செயல்படுத்த முயற்சிக்கும். நாமும் அந்த ஜாகிலிய சிந்தனை போக்கிலே இருப்போமாக இருந்தால் எம்முடைய பிள்ளை அதே சிந்தனை போக்கை கொண்டதாக தான் வளரும். அதே சிந்தனை போக்குடையதாக தான் நம்முடைய பிள்ளைகள் வளரும். நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் முதலில் சிந்திக்க வேண்டிய விடயம், இது அல்லாஹ்விற்கு பொருத்தமான விடயமா, அல்லாஹ் அங்கீகரித்த விடயமா, நன்மை கிடைக்கக்கூடிய விடயமா அல்லது பாவம் கிடைக்கக்கூடிய விடயமா என்று நாம் சிந்தித்துதான் ஒவ்வொரு விடயங்களையும் செய்ய வேண்டும். பெற்றோர்களாகிய நாம் அப்படித்தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் எம்முடைய பிள்ளைகள் எம்மை பார்க்கிறது, எம்மை பார்த்து வளர்கிறது. நாமும் அந்த பாவ சிந்தனையிலே இருப்போமாக இருந்தால் எம்முடைய பிள்ளையும் பாவ சிந்தனை கொண்டதாக தான் இருக்கும். அதே போல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால், எம்முடைய பிள்ளைகள் நட்பு கொள்ளக்கூடியவர்கள் யார், எம்முடைய பிள்ளைகளின் நண்பர்கள் யார், அது ஆண் பிள்ளையாக இருக்கலாம், பெண் பிள்ளையாக இருக்கலாம், அவர்கள் தோழமை கொள்ளக்கூடியவர்கள் யார் என்பதனை நாம் அவதானிக்க வேண்டும். நாம் வீட்டிற்குள்ளே இருக்கிறோம், எம்முடைய பிள்ளை வெளியிலே செல்கிறது, யாரோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறது, யாரோடு பழகுகிறது, யாரோடு நட்புறவை ஏற்படுத்திக் கொள்கிறது என்பதனை அறியாதவர்களாக நாம் இருக்கக்கூடாது. எம்முடைய பிள்ளைகள் சீரழிந்து செல்வதற்கும் மிக முக்கியமான ஒரு காரணம் இதுவாகவும் இருக்கிறது, இந்த நட்புறவாகவும் இருக்கிறது. ஏனென்றால் எம்முடைய அவர்கள் சேரக்கூடிய அந்த நண்பர்கள் பாவத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் எம்முடைய பிள்ளையையும் அந்த பாவத்தை செய்ய தூண்டிவிடுவார்கள். அந்த பிள்ளை காலப்போக்கிலே அந்த பாவத்தை அதுவும் பழகி அந்த பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும். நாம் இந்த விடயத்திலே பொடுபோக்காக இருந்துவிடக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக உணர்த்துகிறார்கள். எப்படி என்றால், ஒரு நல்ல நண்பனுக்கும் ஒரு கெட்ட நண்பனுக்கும் உதாரணமாக சொல்லுகிறார்கள். இந்த செய்தி புகாரி என்ற கிரந்தத்திலே 5534 இலக்கச் செய்தியாக இடம்பெறுகிறது. மசலுல் ஜலீஸ் இஸ்தாரிஹி வஸ்ஸௌர், நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உதாரணம் கஹாமிலில் மிஸ். எப்படி என்றால், நல்ல நண்பனுக்கு உதாரணம் வாசனையை சுமப்பவனே போன், கெட்ட நண்பனின் உதாரணம் வனாஃபிஹில் கீர், உலை ஊதுபவனின் உதாரணத்தை போன்றதாகும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபஹாமினுல் மிஸ், கஸ்தூரியை என்ற வாசனையை சுமக்கக்கூடியவன் இருக்கிறானே, அவன் இம்மான் யஹ்லீக அந்த கஸ்தூரியை அவனுடைய அந்த நண்பனுக்கு அவன் அதனை நன்கொடையாக கொடுக்கக்கூடும், அதனை அவன் நன்கொடையாக கொடுத்து விடலாம். இல்லை என்றால் வைமா யபுத்தாகம் இன்பு, அதிலிருந்து அவன் அதனை விலைக்கு வாங்கிக் கொள்ளலாம். இல்லை என்றால் வைமான் யஜித மின்ஹு ரீஹன் தய்யிபன், அதுவும் முடியவில்லை என்றால் அவனிடத்திலே இருந்து நல்ல வாடையை பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரம் உலை ஊதுபவனாக இருந்தால் இம்மான் யஹ்ரிக தியாபக், உன்னுடைய ஆடையை அவன் கருக்கி விடுவான். வைமான் தஜிதரீஹன் ஹபீசன், அல்லது அவனிடமிருந்து நீ கெட்ட வாடையை நுகர்ந்து கொள்வான், அவன் அவனிடமிருந்து கெட்ட வாடையை நுகர்ந்து கொள்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணம் காட்டுகிறார்கள். எனவே நாம் சிந்திக்க வேண்டிய விடயம், எம்முடைய பிள்ளைகள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் யார், அவன் நல்லவனாக இருக்கிறானா கெட்டவனாக இருக்கிறானா என்று நாம் அவதானிக்கிறோம். எம்முடைய கடமை இன்று நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று கூட புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான காலமாக இருக்கிறது, அந்த அளவு அனாச்சாரங்கள் அட்டுழியங்கள் நிறைந்த காலமாக இது இருக்கிறது. எனவே நாம் எம்முடைய பிள்ளைகள் தீய நண்பரோடு சேர்ந்தாலும் நாம் அதனை கண்டும் காணாதவர்களை போன்று இருந்துவிட்டு நாளை கண்ணீர் வடிக்கும் நிலைமைக்கு ஆளாகிவிடக்கூடாது. இன்று இந்த சமுதாயத்திலே நாம் அவதானிக்கின்றோம், இந்த போதை பழக்க வழக்கங்கள் சர்வ சாதாரணமாக முன்னேறிச் செல்கிறது, குறைவடையவில்லை முன்னேறிச் செல்கிறது. யாரை பார்த்தாலும் ஒரு சந்தேகம், ஒரு சந்தேக கண்ணோட்டம் தானாக எழுகிறது. ஏன், அந்த அளவு இந்த போதைப் பொருள் பாவனைகள். எம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களாக இருந்தாலும் அந்த போதை பழக்கமுள்ள ஒருவருடன் அந்த போதை பழக்கமுள்ள ஒருவனை எம்முடைய பிள்ளை நண்பனாக ஆக்கிக் கொண்டால் நாளை எம்முடைய பிள்ளை போதைக்கு அடிமையானவனாக தான் எம் வீட்டிற்கு வரும். போதைக்கு அடிமையான பிள்ளையாக தான் நம்முடைய வீட்டிற்கு அந்த குழந்தை அந்த பிள்ளை வரும். அந்த போதைக்கு அடிமையாகியது என்றால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து எம்முடைய பிள்ளைகளை தூரமாக்குவது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். இன்று எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன், நான் பிள்ளையை எங்கும் அனுப்பாமல் வீட்டிலே வைத்திருந்தேன், என்னுடைய பிள்ளை பாடசாலைக்கு செல்லுவான் வீட்டிற்கு வந்து விடுவான், வேறு எங்கும் என்னுடைய பிள்ளை செல்லுவதில்லை. ஆனால் இன்று என்னுடைய பிள்ளை போதை காரணமாக குடிகாரனாக மாறியிருக்கிறது என்று கண்ணீர் வடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே பெற்றோர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் எம்முடைய பிள்ளைகள் நட்பு கொள்ளக்கூடியவர்கள் யார் என்பதனை சிந்திக்க வேண்டும், என்பதனை ஆராய வேண்டும். நீங்கள் வீட்டிற்குள்ளே இருக்கிறீர்கள் என்றால், உங்களுக்கு அது பற்றி தெரியவில்லை என்றால், வெளியிலே நடமாடக்கூடிய உங்கள் உறவினர்களிடத்திலே விசாரித்து பாருங்கள், என்னுடைய பிள்ளை யாரோடு பழகுகிறான், யாரோடு சேர்ந்து செயல்படுகிறான், அவன் எப்படியான காரியங்களிலே ஈடுபடுகிறான் என்பதனை நீங்கள் அவர்கள் மூலமாக அறிந்து கொள்ளுங்கள். கண்டும் காணாதவர்களை போன்று இருப்பீர்களாக இருந்தால் நாளை நாமும் கண்ணீர் வடிக்கத்தான் வரும். அந்த பிள்ளை மூலம் எமக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்கப் போவதில்லை, எமக்கு அழிவுதான் வரும். ஏனென்றால் அந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகியதன் பிறகு அவனுக்கு தாய் யார், தந்தை யார், நானா யார், தங்கச்சி யார் என்று எதுவும் தெரியாத நிலைக்கு அவன் மாறிவிடும். அப்படியே அந்த குடும்பம் சீரழிந்து செல்லும். இந்த அவர நிலையை இன்று நாம் ஒவ்வொருவரும் அவதானித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இந்த விடயத்திலே மிகவும் கவனமாக பெற்றோர்களாகிய நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும். அதேபோல எம்முடைய பிள்ளைகள் இந்த தொழுகை விடயத்திலே எப்படி கவனம் செலுத்துகிறார்கள், இதனை எப்படியான விதத்திலே நிறைவேற்றுகிறார்கள், தொழுகையை நிறைவேற்றுகிறார்களா என்பதனையும் நீங்கள் அவதானிக்க வேண்டும். இன்று தொழாத பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், சரியான முறையிலே தொழ தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். பெற்றோர்களாகிய நீங்கள் சிறு பராயத்திலே அவர்களுக்கு அதனை கற்றுக் கொடுக்காததன் விளைவுதான் அவர்களுக்கு தொழ தெரியாது, சரியாக அவர்களுக்கு தொழ முடியாது. ஒரு சிலருக்கு பள்ளிக்கு வர வேண்டும் என்ற ஒரு ஆசை, ஆனால் தொழ தெரியாது. இங்கு வந்து அவர்கள் சரியாக தொழ முடியாமல் இருக்குமாக இருந்தால் ஏனைய மனிதர்கள் எம்மை வித்தியாசமான முறையிலே பார்ப்பார்கள் என்ற ஒரு வெட்கம், என்ற ஒரு வெட்க உணர்வு காணப்படுகிறது. இவைகளுக்கு எல்லாம் காரணம் பெற்றோர்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எம்முடைய பிள்ளைகளை சரியான நேரத்திலே தொழ பழக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கிறோம், ஏழு வயதிலே பிள்ளையை தொழுகைக்காக பழக்க வேண்டும், தொழ வைக்க வேண்டும். பத்து வயதை அடைந்து விட்டது என்றால், அப்போது அது சரியாக தொழவில்லை என்றால் அடித்தாவது பயமுறுத்தியாவது அந்த பிள்ளையை தொழ வைக்க வேண்டும். ஆனால் இன்று பெற்றோர்களிலே அதிகமானோர் எந்த கணக்கும் கிடையாது. ஏனென்று கேட்டால், எம்முடைய பிள்ளை இன்னும் பயத்து செய்யவில்லை தானே, இன்னும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை தானே, அது பயத்து செய்து முஸ்லிமாகியதன் பிறகு அது சரியாக தொழுது கொள்ளும். இப்போது அது தொழுதால் என்ன, தொழாவிட்டால் என்ன என்ற ஒரு சிந்தனை போக்கு இன்று பல பெற்றோர்களிடத்திலே இருக்கிறது. தொழு என்று ஏவுவது கிடையாது, சரியாக தொழுகின்றதா என்று அவதானிப்பது கிடையாது. ஆனால் இப்படியான விடயங்களிலே நாம் பொடுபோக்காக இருப்போம் என்றால் நாளை மறுமையிலே எம்முடைய பிள்ளைகள் நஷ்டவாளிகளாகிவிடுவார்கள். இந்த உலகத்திலே நாம் எதனை தான் செய்தாலும், அந்த பிள்ளைக்கு எதனை தான் சொல்லிக் கொடுத்தாலும், இந்த உலகத்திற்காக எதனை செய்து கொடுத்தாலும் அது நாளை மறுமையிலே எந்த பயனையும் தராது. ஆனால் அதனை புரியாமல் இந்த உலக ஆதாயங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே செயல்படக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகள் நல்ல விதத்திலே கல்வி கற்க வேண்டும், எம்முடைய பிள்ளை ஒரு பட்டம் பதவி அந்தத்தை அடைய வேண்டும், நிம்மதியாக என்னுடைய பிள்ளை வாழ வேண்டும் என்ற ஒரே சிந்தனை மட்டுமே அதிகமான பெற்றோர்களுக்கு இருக்கிறது. நாளை மறுமையை பற்றிய சிந்தனை இல்லை, எம்முடைய பிள்ளை நாளை மறுமையிலே எப்படி இருக்கும் என்ற சிந்தனை கிடையாது. இந்த உலக சிந்தனை மட்டும் எம்மிலே அதிகமானவர்களுக்கு காணப்படுகிறது. நாம் மட்டும் சுவர்க்கம் செல்ல வேண்டும், எம்முடைய பிள்ளை நரகம் செல்ல வேண்டும் என்கின்ற ஆசையா? அப்படி ஆசையும் எவருக்கும் கிடையாது. என்ன காரணம்? எம்முடைய பொடுபோக்கும் எம்முடைய ஈமானிய பலவீனமும் தான் இதற்கு காரணம். எம்முடைய ஈமானின் பலவீனத்தின் காரணமாகத்தான் நாம் அவைகளை சிந்திக்காமல் இந்த உலகத்தை மட்டும் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையை மட்டும் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை போக்கிலே நாமும் எம்முடைய பிள்ளைகளையும் அப்படி வளர்க்க முயற்சிக்கிறோம். எம்மை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலக சிந்தனையோடு எம்மையும் எம்முடைய பிள்ளைகளையும் வளர்த்திவிடக்கூடாது. முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் அச்சத்தை ஊட்டி நாளை மறுமைக்காக நாம் முயற்சிக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனை போக்கோடு நாமும் வாழ வேண்டும், எம்முடைய பிள்ளைகளும் வாழ வேண்டும். அப்படி வாழுமாக இருந்தால்தான் நாளை மறுமையிலே அந்த சுவர்க்கத்திலே சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லையென்றால் இந்த உலகத்திலே சந்தோஷமாக இருப்போம். நாம் ஆசைப்படுவது போல் எம்முடைய பிள்ளை ஒரு பதவியிலே ஒரு அங்கத்திலே இருந்து அதிகமாக உழைத்து சம்பாதித்து நாமும் எம்முடைய பிள்ளைகளும் சந்தோஷமாக உலகிலே இருப்போம். நாளை மறுமையிலே எங்கே இருப்போம்? இந்த உலகை நோக்காக கொண்டிருந்தால் இந்த மார்க்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு இந்த உலகை மட்டும் நோக்காக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருந்தோம் என்றால் நாளை மறுமையிலே எங்கே இருப்போம் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அதே போல மிக முக்கியமான ஒரு விடயம், சென்ற ஜும்மாவிலும் அது சொல்லப்பட்ட ஒரு விடயம் என்னவென்றால் எம்முடைய பிள்ளைகளின் கல்வி. எம்முடைய பிள்ளைகளின் கல்வி ஹராமானதா? ஹராமான விதத்திலே ஊட்டப்படுகிறதா, ஹலாலான விதத்திலே ஊட்டப்படுகிறதா? பெற்றோர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் கையை வைத்து கேட்டு பாருங்கள், கையை வைத்து கேட்டுக் கொள்ளுங்கள். எம்முடைய பிள்ளைகள் கல்வி கற்கக்கூடிய செல்லும் இடத்திலே எப்படியான அனாச்சாரங்கள், எப்படியான ஜாஹிலிய போக்குகள், எப்படியான விதத்துக்கள், இணை வைப்புகள் அங்கு நடைபெறுகிறது, இவைகளை தெரியாமல் இவைகளையெல்லாம் அறியாமல் எந்த தாய்மாரும் எந்த பெற்றோரும் பிள்ளையை அங்கு அனுப்பவில்லை. இவைகளையெல்லாம் நன்கு அறிந்திருக்கிறார்கள், ஆனால் பிள்ளைகளை அங்கு அனுப்புகிறார்கள். எம்முடைய சிந்தனை என்ன? எம்முடைய சிந்தனை போக்கு என்ன? இந்த உலகத்திலே என்னுடைய பிள்ளை நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும், சுமார் 16-17 குறைந்தது 20 வருடம் இந்த பிள்ளை இந்த படிப்பை படித்துவிட்டு மீதமான காலங்களிலே நிம்மதியாக இருக்க வேண்டும், அதிகமான சொத்துக்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், ஒரு அந்தத்திலே இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான். இந்த நோக்கம் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். நாளை மறுமையிலே எந்த பயனையும் தரப்போவதில்லை. அந்த பிள்ளை அந்த பாடசாலையிலே சென்று செய்யக்கூடிய அத்தனை பாவங்களுக்கும் கூலியாக அத்தனை பாவங்களையும் பெற்றோர்களாகிய நீங்கள் அவதானித்துக் கொண்டிருந்ததன் விளைவாக அந்த பாவங்களை எல்லாம் நீங்கள் தான் சுமக்க வேண்டி வரும் என்பதனை மறந்துவிடாதீர்கள். நாம் அதனை தட்டி கேட்காமல் அங்கு தவறு நடக்கின்றது என்று அறிந்தும் அறியாதவர்களை போன்று இந்த உலக ஆட்சிக்காக எம்முடைய பிள்ளைகளை அங்கு அனுப்பியிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக அந்த பாவச்சுமை எம்மை வந்து தாரும். அதே நேரத்திலே நாளை எம்முடைய பிள்ளை இந்த மார்க்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு இந்த இஸ்லாத்தை தூக்கி எறிந்துவிட்டு இந்த உலகத்திற்கு தான் முன்னுரிமை கொடுக்கும், இந்த உலக வாழ்க்கையை தான் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனை போக்கிலேதான் அந்த பிள்ளை வாழும் என்பதனை பெற்றோர்களாகி நீங்கள் மறந்துவிடாதீர்கள். இறுதியாக ஒரு விடயத்தை நபில், அதாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களின் பிள்ளைகளுக்கு உபதேசித்ததை இறுதியாக இந்த இடத்திலே கூறி எனது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என ஆசைப்படுகிறேன். அதாவது 31 அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா 13 வசனம் முதல் 19 வசனம் வரைக்கும் சொல்லி காட்டுகிறார்.
وَإِذْ قَالَ لُقْمَانُ لِأَبِيهِ وَهُوَ يَعِظُهُ لُقْمَانَ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ அவர்கள் அவர்களின் பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்தவராக சொல்லுகிறார், யா புனைய, எனது அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காதே, இன்ன ஷிர்க லழுல்மன் அலீம், நிச்சயமாக இணை வைப்பு என்பது மிகப்பெரும் பாவமாகும். யா பனி அக்னி சலா, தொழுகையை நிலைநாட்டு, வ அமுர் பில் மஅரூஃப், நன்மையை ஏவு, வன்ஹா அனில் முன்கர், தீமையை தடு, வஸ்பிர் அலா மா அஸாபக், உனக்கு சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது அதனை சகித்துக்கொள், அந்த சந்தர்ப்பத்திலே பொறுமையாக இருந்து கொள், வலா துஸ்ஹிர் ஹத்தக லின்நாஸ், மக்களை விட்டு உன் முகத்தை கர்வத்துடன் திருப்பிக் கொள்ளாதே, வலா தம்சி ஃபில் அர்லி மரஹா, கர்வம் கொண்டவனாக பூமியிலே நீ நடக்காதே என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களின் பிள்ளைகளுக்கு உபதேசிக்கிறார்கள். நாம் சற்று சிந்திக்க வேண்டும், நாம் பெற்றோர்களாகிய நாம் யாராவது ஒரு நாளைக்காவது அல்லது ஒரு விடுத்தமாவது எம்முடைய பிள்ளைகளை அழைத்து இப்படியான உபதேசங்களை செய்திருக்கிறோமா? இப்படியான உபதேசங்களை நாம் செய்திருக்கிறோமா? சிந்திக்கின்ற பொழுது பெரும்பாலானோர் கிடையாது. பெரும்பாலானோர் எம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய விடயம், எனது மகனே, நீ நன்றாக படித்துவிடு, நன்றாக கல்வி கற்றுக்கொள், நல்ல முறையிலே பரீட்சையிலே சித்தியடைந்து விடு என்று தான் சொல்லுகிறேமே ஒழிய, நீ நேரத்திற்கு தொழுதுகொள், மக்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள், ஏனைய மனிதர்களுக்கு நன்மையை ஏவு, ஒரு பாவத்தை கண்டால் தடுத்துவிடு, இணை வைக்காதே என்று நாம் சொல்லுகிறோமா? இணை வைக்கின்ற இடத்திலே நம்முடைய பிள்ளைகளை நாம கொண்டு சென்று அங்கு விட்டு வருகிறோம். அப்படிப்பட்ட நாம் இப்படியான உபதேசத்தை செய்வதற்கு தகுதியானவர்களா என்பதனை ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்திக்க வேண்டும். எனவே எம்முடைய பிள்ளைகளை இஸ்லாமிய முறைப்படி மார்க்கத்தை கற்றவர்களாக, அதன் பிரகாரம் செயல்படக்கூடியவர்களாக எம்முடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொருவரும் வளர்க்க வேண்டும். அப்படி வளர்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமை நாளிலே நாமும் எம்முடைய பிள்ளைகளும் அந்த சுவர்க்கத்திலே ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ முடியும். எனவே அல்லாஹு தஆலா இந்த மார்க்க கல்வியை கற்றவர்களாக எம்மையும் எம்முடைய குழந்தைகளையும் ஆக்கி அருள் புரிவானாக என வேண்டியவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். அக்குலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்.
سبحان الله بحمد سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.